பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகின்றார். ரோம சிறைச்சாலை ஒரு கொடிய ஒரு இடம். ஒரு 24 மணி நேரங்களில், மிஞ்சி மிஞ்சி போனால் தான் 2-3 மணி நேரம் அவர்களுக்கு சூரிய ஒளி கிடைக்குமா. அப்படிப்பட்ட இருள் அடைந்து காணப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். எழுதும்போது பவுல் சொல்லுவார் பிலிப்பியர் நிருபத்திலே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகின்ற பவுல் 4:6 சொல்லும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கவலைப்படுவது என்று சொல்வது எல்லாருடைய வாழ்விலும் ஏற்படக்கூடிய ஒன்று. கவலைப்படாமல் யாருமே இருக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் உட்பட கவலைப்பட போகின்ற ஒவ்வொருவரை தான் நாம் பார்க்கிறோம். கவலைப்படவில்லை என்று நாம் சொல்லலாமே ஒழிய, கவலை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் அது நம்மை பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் கேட்கிற செய்தி நமக்கு அது பிரயோஜனமாக இருக்க தேவன் நிச்சயமாக அதை ஆசீர்வதித்து தருவாராக. கவலை, பலர் பலவிதமான கவலைகளிலே இருப்போம். இன்று கூட இந்த இடத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வை எடுத்து பார்ப்போமே. பலவிதமான கவலைகள் இருக்கலாம். அநேகர் பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்கலாம். அநேகர் தங்களை தாங்களே குறித்த கவலைகளோடு இருக்கலாம். என்ன நடக்கப் போகிறது, வேலை குறித்த கவலை இருக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்த கவலையோடு இருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்திலே நம்மை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்து கொண்டிருக்கின்றது. கவலையே இல்லாத ஒரு இடம் நிச்சயமாக பரலோகத்திலே உண்டு. அந்த இடத்திலே நாம் செல்லும் மட்டும் இந்த கவலை என்கிற இந்த வார்த்தை நம்மை விட்டு எடுபட்டு போகாது. அதை நாம் நிச்சயமாக அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். யாரேனும் இந்த இடத்தில் இருக்கிறவர்கள், எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா, நான் என்னுடைய வாழ்க்கையில் பொய்யே பேசினது கிடையாது என்று சொல்லுவார்கள். அவிதமான வார்த்தைக்கு ஒப்பிடமாகக்கூடியதாகத்தான் இருக்கும். நாம் சிந்தித்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகள் உண்டு. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த கவலையை நாம் எப்படி மேற்கொள்வது, இந்த கவலையினால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, இந்த கவலையை மேற்கொள்வதற்கு வேதத்திலே ஏதேனும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதா, இதை நாம் சுருக்கமாக இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். முதலாவது கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சில வார்த்தைகளை சொல்லுவார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடத்தில் இருக்கிற யாராகலும் உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படுவீர்களே ஆனால் அது வீணான கவலை. ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. முடி ஏன் சுருண்டிருக்குது, வேற வழியே கிடையாது. இனிமே நீங்க எதையுமே பண்ண முடியாது. ஒருவேளை மிஞ்சி மிஞ்சி போனா மொட்டை அடிச்சுட்டு தெரியலாம். அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும். நிறைய பேருக்கு மொட்டை அடிக்காமலேயே மொட்டை ஆயிட்டு தான் இருக்கிறோம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. முடியாது. ஏன் நான் வளரல, ஏன் நான் குள்ளமா இருக்கிறேன், ஏன் நான் வளர்ந்திருக்கிறேன் குள்ளமாக இல்ல, ஏன் என்னுடைய கண்ணு எப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய கால் விரல் இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய நிறம் இப்படி இருக்கிறது. நிறைய பேர் சரீரத்துக்காக நாம் கவலைப்படுகிறது உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அழகாக சொல்லுகின்றார் என்னவென்றால், சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:25 தேவன் சொல்லுகின்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதுங்க, இது உங்களுக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே நாம் கவலைப்படும் போது, சரீரத்தை குறித்த கவலை நமக்கு இருக்கும் போது, நிச்சயமாக பிதாவை தான் நாம் குறை சொல்கிறவர்களை போன்று காணப்படுகிறோம். சரீரத்துக்காக கவலைப்படக்கூடாது, இது ஆண்டவரே சொல்லுகின்றார். ஏன் சரீரத்துக்காக கவலைப்படக்கூடாதுன்னா, இனிமே நம்முடைய கருப்பு வெள்ளையாக போகிறது கிடையாது, இனிமே நம்ம வெள்ளை கருப்பாக போகிறதும் கிடையாது. இனிமே நீங்க குள்ளமா இருக்கிறவங்க பெரிய வளர்ந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்க வளர்ந்து கோலியாத்தாக போகிறது கிடையாது, கோலியாத்து தாவீதாக போகிறதும் கிடையாது. ஆண்டவர் அதை அழகாக சொல்லுகிற பாருங்க. அதே மலை பிரசங்கத்துல சொல்லுவார், 27வது வசனத்துல, 6:27 சொல்லுவார், கவலைப்படுகிறதுனால உங்களுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை யாரும் கூட்ட முடியாது. இது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சம்பத்து, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா மெல்லுசா இருப்பாங்க, பாத்திருக்கிறீங்க இல்லையா? சிலவங்க தண்ணி தான் குடிப்பாங்க, ஆனா ரொம்ப பெருசா தெரியும் அவங்களுடைய தோற்றங்கள். இது வித்தியாசமாக இருக்கிறது. இதை பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. முடிந்த மட்டும் நல்ல டயட் எடுக்கணும், நல்ல டயட் கண்ட்ரோல்ல இருங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. நம்முடைய உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்துல புசிப்போம், நாம் குடிப்போம், நாம் நிச்சயமாக நல்ல நித்திரை பண்ணுவோம், கர்த்தருக்கு ஒரு பிரியமான காரியங்களை செய்து நாம் வாழ வேண்டும். எனவே சரீரத்தை குறித்து கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் மார்த்தாளை பற்றி சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், லூக்கா 10வது அதிகாரத்தில் 41-42 வசனத்திலே சொல்லுவார் என்னன்னா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரேனும் இந்த இடத்துல நாம் அநேக காரியங்களை குறித்து, நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து, நமக்கு நேரிட போகின்ற ஏதாகிலும் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டு இருப்போமையானால், ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் பரமபிதா அதை அறிந்திருக்கிறார், நீங்கள் இதற்காக கவலைப்படாதிருங்கள், இதற்காக கவலைப்படாதிருங்கள். இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மத்தேயு 6:34 வசனம், இதுவும் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இது ஒரு வழி நமக்கு பார்ப்பதற்கு ஒரு விகற்பமான ஒரு கூற்றாக இருக்கும். கவலைப்படுவதே நாளைக்காகத்தான். நாளைய தினம் நான் வாழ்ந்தால் இந்த இன்சூரன்ஸ் போட சொல்றவங்க, அதுல லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு அருமையான ஒரு இது போடுவாங்க, என்னன்னு சொன்னா, 10 வருஷம் தாண்டி நீ இருந்தா உனக்கு என்ன வேணும், காசு வேணும், அதுக்காக சேவிங்ஸ். இப்படித்தான் நல்ல மோட்டோ, நல்ல கோல் தருவாங்க. நமக்கும் அப்படித்தான் தெரியும், என்னன்னா 25 வருஷம் தாண்டி நான் இருந்தேன்னா வாழணும் இல்ல, வாழ்வதற்கு காசு வேணும் இல்ல, அதனால நம்ம சேர்க்கணும், டெபாசிட் போடணும். எனக்கு நன்றாக தெரியும், சில காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எனக்கு தெரியும், முன்னால அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம். ஏன் அதை சொல்றேன்னா, என்னுடைய ஓன் பிரதர், என்னுடைய ஒரு அண்ணன் காலேஜ் ப்ரொஃபசரா இருந்ததுனால அவங்களுடைய சரித்திரத்தை தான் நான் சொல்றேன். அப்போ இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, என் அண்ணன் செய்ததை சொல்றேன், காலேஜில் உட்கார்ந்து அவங்க பாடம் எடுக்கிறதை விடவும் எது முக்கியமாக இருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம இருக்கணும்னா எத்தனையோ மடங்கு சேவ் பண்ணணும். எத்தனையோ மடங்கு சேவ் பண்ணணும்னா மாதம் மாதம் இவங்களுடைய செலவுக்கு இவங்க லோன் வாங்கணும். இப்படி ஒரு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று ஆண்டவர் அழகான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அழகாக சம்பளத்தோடு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் ஈடுபடுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம், ஆனாலும் அரசுக்கு இது செய்யாமல் இருப்பதற்கு குறுக்கு வழி என்ன என்கிறதை அவர்கள் பார்த்து, எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய அண்ணன் என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லோன் எடுப்பாங்க, அந்த லோன் எடுத்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் கொண்டு போடுவாங்க. அப்பதான் நான் யோசிப்பேன், என்னன்னு சொன்னா, இவ்வளவு வாழ்க்கை என்று சொல்லுவது, இவ்வளவு அதாவது ஆண்டவர் எல்லாம் தந்தும் நாளைய தினத்தை குறித்த கவலையினாலே அவலட்சணமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் அநேகர் உண்டு. இன்று கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற நன்மைகளை அனுபவிப்பதற்கு முடியாதபடி நான் 25 ஆண்டுகள் தாண்டி 10 ஆண்டுகள் தாண்டி எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைப்போம். என்னன்னு சொன்னா அப்படி நினைக்கிறவர்கள் தான் புத்திசாலிகள் என்று கூட நாம் எண்ண தோன்றும். அது இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். இன்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாளை குறித்து சந்தோஷப்படுவோம். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிப்போம். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் மத்தேயு 6:34 சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும், அதனதன் பாடு போதும். இன்று ஆண்டவர் தந்திருக்கிற பலன், இன்று நமக்கு காணப்படுகிற சவால்களை சந்திப்பதற்கு உரிய பலனை தான் ஆண்டவர் இன்று தந்திருக்கிறார் நமக்கு. அதை நாம் நாளைய தினத்திற்காக சேர்த்து வைக்க முடியாது. நாளைய தினத்துக்கு நாளைய தினம் ஆண்டவர் பலனை தருவார். எனவே நீதிமொழிகள் 27:1 அருமையாய் ஞானி சொல்லுவார், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. சங்கீதம் 91 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அதுல அருமையாய் பக்தன் 4 காரியங்களை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவின் பயங்கரம், இருளின் கொள்ளை நோய், இன்று இவைகளிலே ஒன்று என்னை பாதிக்குமேயானால் நாளைய தினத்திலே நான் வாழ முடியாது. இன்றைக்கு பகலில் பறக்கும் அம்பிலிருந்து என்னை தப்பு வைக்கிறவர், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு என்னை விலக்குகிறவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. இந்த நாள் கர்த்தருனுக்கு கொடுத்த நாள். இந்த நாளில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கதாகவும், உன்னுடைய சரீரத்தின் தேவைகளை சந்திக்கத்தக்கதாகவும் மன நிறைவோடு காரியங்களை நடத்தி. ஆனா இதை நம்ம சொல்லும் போது நம்ம எண்ணுவோம் என்னன்னு சொன்ன, அப்ப நாளைக்கு என்ன பண்ண முடியும், நாளைய தினத்தை பற்றி நம்ம கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் என்று எண்ணுவோம். அதனால தான் பாருங்க, ஒரு பக்தன் சொல்லுவார், ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் சொன்னார் என்றால், ஆண்டவருடைய இரக்கத்தினால எனக்கு சர்க்கரை உப்பு போன்ற மளிகை ஜாமான்கள் எதுவும் இல்லை அப்படி என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மளிகை ஜாமான்கள் இருக்குது இல்லையா, மளிகை ஜாமான்கள் நம்ம வச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, நிறைய பேருக்கு சால்ட் இருக்குது, நிறைய பேருக்கு கொழுப்பு இருக்குது, இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது பார்த்துடுங்க. மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை அநேகர் அப்பா எனக்கு கொடுத்தாங்கன்னு என்ன போல சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மெயின் ரீசன் என்னன்னா கவலைங்க. கவலைப்பட்டு இருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்த கவலை நமக்கு இருக்கும் போது அது நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொழுப்பு இல்லைன்னா ஒரு சால்ட் இல்லைன்னா ஒரு சுகர் ஏதாவது ஒண்ணு தம்ம தந்து அவ்வளவு வேதனையில நம்மை ஆக்கி விடுகிறது. கவலைப்படுவது எதற்காக பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நாள். இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை பறிப்பதற்காகத்தான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவோம். இன்று ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார், நன்றி சொன்னோமா? இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோமா? இல்லாவிட்டால் நாளைய தினத்தை குறித்த கவலையோடு இருக்கின்றோமா? இன்று ஆண்டவரை குறித்த உணர்வு எனக்கு இல்லையானால் நன்றி சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க முடியாது. இதைத்தான் நம்முடைய எதிராளி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நாளைய தினத்தை குறித்ததான் ஒரு கவலை, நாளைய தினத்தை குறித்ததான் ஒரு கவலை. அருமையாய் வேத புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, கவனிங்க. உலக கவலையில ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, உலக கவலை தானா உங்களே என்னையும் கர்த்தருக்கென்று பலன் கொடுக்க முடியாதபடி நம்மை ஆக்கி விடுகின்றது. மத்தேயு 13:22 வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற விதைக்கிறவன் ஓமை, மத்தேயு 13:23 அதுல 22 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முள்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம். இன்றைக்கு நம்ம யாருமே இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். யாரிடத்துல கேட்டாலும் நல்ல நலம், யாரிடத்துல கேட்டாலும் 30, 60, 100 அப்படித்தான் நான் சொல்லுவோம். ஆனால் வேத வசனத்துல பாருங்க, உலக கவலை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது வந்து வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலன் அற்று போகின்றோம். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டுடைய வசனத்தில் கனி கொடாதவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனம், அதோடு கூடிய தெய்வ பக்தி, மிகுந்த ஆதாயம், இது எத்தனை பேருக்கு இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிறதோ நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல ஐஸ்வர்யமான் ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொல்லை ஒரு தீராத தொல்லை, தீராத தொல்லை. அதிலிருந்து நீங்கள் தப்புவித்து வராவிட்டால், அருமையாய் ஒரு கதை நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஒரு கம்பளி மூட்டை போகிறது என்று சொல்லி அதை பிடிப்பதற்காக ஒருவன் ஆற்றில் இறங்கினான். அந்த கம்பளி மூட்டையை பிடித்துக் கொண்டான், கொஞ்சம் தூரம் போகினான், கரையில் நின்றவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டார்கள், அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு என்று. அப்போதுதான் அவன் உரத்த சத்தத்தோடு சொன்னான், நான் விட்டுவிட்டேன், எப்போதே விட்டுவிட்டேன், ஆனால் அது என்னை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் நான் பிடித்தது கம்பளி மூட்டை அல்ல, அது ஒரு கரடி என்று சொல்லி கதறினான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்னவென்றால், ஐஸ்வர்யத்தில் நாம் இன்றும் திருப்தி இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதை கொண்டு திருப்தி இல்லை. நடைபெறுவது என்ன, இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் போதுமானதை தந்திருக்கிறார், சமாதானம் இல்லை. காரணம் என்ன, இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம். அநேகர் ஒருவேளை அதை கம்பளி மூட்டை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் அது கரடியாக என்னை பிடித்துக் கொண்டதே ஆனால் என்னுடைய வாழ்க்கை அழிவு தானே. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறதில் போதும் என்கிற மனம் எனக்கு இல்லாத பட்சத்திலே நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படி அநேகர் நம்ம காணப்படுவோமே ஆனால் நம் மூலமாக தேவனுடைய வசனம் பலன் கொடாது, பலன் கொடாது. லூக்கா 8:14 கூட அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள். இன்று நாம் வசனத்தை கேட்கிறோம், இன்று நான் வசனத்தை போதிக்கிறேன். இவ்விதமாக போதிக்கிறவனும் கேட்கிறவனும் ஐஸ்வர்ய மயக்கம். பாருங்க, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், ஐஸ்வர்யம், சிற்றின்பம், இந்த மூன்று நாளும் நெருக்கப்படும் போது பலன் கொடாமல் போகின்றோம். எனவே பிரியமானவர்களே, உலக கவலை உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொடாது, அது தீமையும் தீமைக்கு மேல் தீமையையும் கொடுக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். தயவு செய்து வேதத்தோடு மட்டும் நாம் சவால் விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ பக்தர்கள் கூறின காரியம்தான் என்னவென்றால், வேதத்தோடு சவால் விடாதீங்க. 2 ஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது வேதம் சொல்லுகிறது, இல்ல என்னால முடியும் என்று சொல்லாதீர்கள், ஏமாந்து போவோம், ஏமாந்து போவோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக கவலை நமக்கு இருக்கக்கூடாது, அது வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னொன்றை ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் போது உங்களை அதிகாரிகளுக்கு முன்பதாக, ஜப ஆலய தலைவர்களுக்கு முன்பதாக, துரைத்தனங்களுக்கு முன்பதாக. அப்படியானால் துரைத்தனம் என்று சொல்லும் போது உங்களை விடவும் வல்லமை உள்ள மக்களுக்கு முன்பதாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது உங்களுடைய உண்மையின்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்களே ஆனாலும் கூட கவலைப்படாதீர்கள். என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் தவறு செய்தவர்களாக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும், பயப்பட வேண்டும். நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அப்படியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு நபர் தான் ஸ்தேவான். முதலாவது இரத்த சாட்சி, புதிய ஏற்பாட்டின்படி முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். ஒரு ஏழு மூப்பர்களிலே டீக்கன்மார்களிலே ஒருவர் கல்லிருந்து அவரை கொன்று போட இருக்கின்றார்கள். அவிதமான ஒரு நிலைமை. இனிமேல் அவருக்கு தப்புவித்துக் கொள்ள எதுவுமே முடியாது. அந்த ஸ்தேவான் அந்த நேரத்தில் வானத்தை நோக்கி பார்த்தார், இயேசு கிறிஸ்துவை கண்டார். அப்போதுதான் அவர் உரத்த சத்தத்தோடு சொன்னார், என்னவென்றால், ஆண்டவரே, இந்த பாவங்கள் இவர்கள் மேல் சுமத்தாதரும், மன்னியும் என்று கொஞ்சி கேட்டான். இது ஆவியானவர் ஸ்தேவானுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. இவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பது ஆவியானவர் சொல்லுவதல்ல, இவர்கள் அழிந்து போக வேண்டும், இவர்கள் நொறுக்கப்பட வேண்டும், இவர்கள் தீக்கிரையாக்கப்பட வேண்டும், இது ஆவியானவர் சொல்லுவதல்ல. ஆவியானவர் ஸ்தேவானோடு சொன்னது என்ன? மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவர் சொன்னது என்ன? மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறோம். எப்படி? மற்றவங்களை சபிப்பது, கட்டுவது, அழிப்பது, இடிப்பது, நொறுக்குவது. ஐயா, வேற வார்த்தையே இல்லையா உங்களுக்கு? எத்தனை கிருபை மிகுந்த வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுவது வேதத்தில் சொல்லி இருக்கிறதே, முழங்கால்கள் நிமிர்க்கப்படுவது வேதத்தில் சொல்லி இருக்கிறதே, மங்கி எறிகிற திரி அணையாமல் பாதுகாப்பது, நெறிந்த நாணல்கள் முறியாமல் பாதுகாப்பது, இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே சபியும் நொறுக்கும் அழியும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். பேசும்போது நிச்சயமாக யோசித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவானவரோடு பேசின ஆவியானவர் என்னோடு பேசும்போது என்னை தவறாய் ஒருவன் குற்றப்படுத்துவானே ஆனால் கர்த்தர் மன்னிக்கும்படிதான் என்னிடத்தில் சொல்லுவார். அழிப்பதற்கோ அவனை சபிப்பதற்கோ ஆவியானவர் என்னிடலே கிரியை செய்ய மாட்டார். என்னிடத்திலே மன்னித்து விடு, மன்னித்து விடு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் போது கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆவியானவர் உனக்கு உத்தரவு சொல்லத்தக்கதாக உன்னோடு கூட பேசுவார். சார், கவலைப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது, அதையும் நாம் சிந்திப்போம். வேத புத்தகத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்க சரீரத்தை குறித்து கவலைப்படாதுங்க, இனிமே கவலைப்படாதுங்க, முடிந்து போனது அது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்பட்டுன்னு சொல்றேன்னா, நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஏதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வீட்டில் வந்து தங்குவாங்க, அவங்க போன பிறகு ஒரு மூணு நாளாக்கலாம் இந்த பேசனை வந்து கழுகணும். ஏன்னு சொன்னா டை அடிக்கிறது. நிறைய பேருக்கு வெள்ள முடியும்னா கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு பைபிள் ஸ்டடியில படித்தோம், வெள்ள முடி என்னது? கிரீடம் என்று படித்தோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் ஏன் நம்ம இவ்வளவு வேஸ்ட் பண்ணோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடைபெறுகிறது பாத்துட்டீங்க. மேக்கப், சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவு காசுகளை நீங்க இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, டை அடிக்கிறதுக்கு, மேக்கப் பண்றதுக்காக. ஏன் கர்த்தர் உங்களுக்கு தந்த சரீரத்தை குறித்து ஏன் இன்னைக்கு சந்தோஷப்பட முடியல உங்களுக்கு? ஏன் முடியல? ஆண்டவர் தானே உங்களை சிருஷ்டித்தார். அவர் உங்களுக்கு தந்த சரீரத்தை குறித்து ஏன் சந்தோஷப்பட முடியல? ஏன் சந்தோஷப்பட முடியல? கவலைப்படாதுங்க, கர்த்தர் அதுல விருப்பம் உடையவர் அல்ல. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. நாளைய தினம் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. அப்படி என்று இருக்கும்போது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அருமையாக வேதவசனத்தில் சொல்லப்பட்ட உலகத்தை குறித்து கவலைப்படாதுங்க. உலக கவலை நிச்சயமாக வேதவசனம் என்னல பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அது நெருக்கி போடுகிறது. வேண்டாங்க, வேண்டாம், பிசாசுதான் மகிமைப்படுகிறான். ஆனால் கவலைப்பட வேண்டிய சில காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று என்னவென்றால், சபைகளை குறித்ததான கவலை. சபைகளை குறித்ததான கவலை. பவுல் அப்போஸ்தலன் நிறைய திருச்சபைகளை நிறுவினார். இந்த திருச்சபைகளை மறுபடியும் சென்று பார்த்தார். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, செகண்ட், தேர்டு ஜேர்னி டு ரோம் என்றெல்லாம் நம்ம அப்போஸ்தலன் நடவடிக்கைகளெல்லாம் வாசிக்கிறோம் பாருங்க. இந்த பிரயாணங்களை எல்லாம் பார்க்கும்போது யாரோ நிறுவன ஒரு சபையில போய் அவங்களுக்கு இவர் மூணு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போனவர் அல்ல, தங்கி இருந்தார். எபேசுல மட்டும் மூன்றரை ஆண்டுகள் தங்கி இருந்தார். எபேசுவை பற்றி பவுல் சொல்லும் போது சொல்லுவார், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று சொல்லுவார். ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக திருப்புவது என்று சொல்லுவது கர்ப்ப வேதனைக்கு சமம் என்று பவுல் சொல்லுவார். ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது மரணத்திலிருந்து ஒரு ஜீவனை திருப்புவது என்று சொல்லுவார். அப்படியாக அவர் சம்பாதித்த திருச்சபை, அப்படியாக அவர் நிறுவன திருச்சபை, ஒவ்வொரு இடங்களிலும் சென்று ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டி அவரே தன்னை குறித்து சொல்லுவார், மாம்சம் புசிக்கிறவனுக்கு மாம்சத்தை புசிக்கிறவனை போல மாறினேன், மாம்சம் புசியாதவனுக்கு மாம்சம் புசியாதவனை போல மாறினேன், எல்லாருக்கும் எல்லாமாக மாறினேன், கர்ப்ப வேதனை பட்டேன். எதற்காக? ஒரு திருச்சபை உருவாக்குவதற்காக. அந்த திருச்சபையை குறித்த பாரம் கவலை பவுலை என்றும் நெருக்கினது. அந்த கவலை பவுலோடு காணப்பட்டது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 15:28 இந்த சபை குறித்ததான கவலை என்னை நாள் தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர் 20:28-29 பவுல் சொல்லுவார், ஐயா நான் நாளைக்கு போகிறேன், ஆனால் கொடிய ஓநாய்கள் வர இருக்கிறது, உங்க விசுவாசம் பரீட்சிக்கப்பட போகின்றது, நீங்கள் இதுவரையிலும் கேட்ட சுவிசேஷத்துக்கு விபரீதமான ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வருகின்றார்கள், உலகம் பெரியது என்று சொல்ல வருகின்றார்கள், உலகத்தில் பணம் முக்கியம் என்று சொல்ல வருகின்றார்கள், அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் இரையாகி போய்விடுவீர்களே என்று சொல்லி முழங்காலில் நின்று எபேசு திருச்சபையின் மூப்பர்களை பார்த்து கதோரி அழுதார் பவுலப்போஸ்தலர். சபைகளை குறித்த கவலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசின் ஒரு ஆதிக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுவதனால் என் பிள்ளையை குறித்ததான கவலை எனக்கு திருச்சபை குறித்து இல்லையா? அப்படியானால் நான் கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டியவன். காரணம் என்ன? சபை குறித்து எனக்கு கவலை வேண்டும், சபைக்கு உரிய காரியத்திலே நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். காரணம் என்ன? வேதத்தை நான் மறப்பேனே ஆனால் என் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சபைகளை குறித்ததான கவலை என்னை நாள் தோறும் என்னை நெருக்குகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு இப்பால் வந்து ஒரு சிறு திருச்சபையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையில் உள்ள குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையில் உள்ள குடும்பங்களை அறிந்திருக்கிறோம். ஜெபத்தால் கட்டுவீர்களே ஆனால் அந்த கவலை உங்களை ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டு போவதில்லை. இந்த திருச்சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருச்சபையை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவு தாளந்துகளை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு கிருப வரங்களை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு எனர்ஜெட்டிக் பீப்புளை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு தாளந்துகள் உள்ளவங்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏன் தகப்பனே, ஆண்டவரே இன்றைக்கு இந்த திருச்சபையினுடைய எழுப்புதலுக்கு காரணம் என்ன? நான் எத்தனை பேர் ஜபிக்கிறோம் நம்ம ஆண்டவனுடைய திருச்சபையிலிருந்து போன குடும்பங்களை நம்ம ஜபிக்கிறோமா? அவர்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோமா? திருச்சபையின் காரியங்களை குறித்ததான கவலை நமக்கு இருக்கிறதா? ஊழியங்களை குறித்ததான கவலை நமக்கு இருக்கின்றதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் சொல்லுகின்றார், சபையை குறித்ததான கவலை நாள்தோறும் என்னை நெருக்கிறது. திருச்சபை குறித்த கவலையை கர்த்தர் உங்களிலே என்னிலே எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் கவலை கொள்வோம், அதற்காக பிரயாசப்படுவோம். இன்னொன்றுக்கு ஆண்டவர் கவலை கொடுக்க சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 2:4 சொல்லுகின்றார், நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு, ரட்சிப்பு அது இலகுவாக வந்தது அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இலகுவாக நீங்கள் பெற்றுக் கொண்டது அல்ல. நிறைய பேர் சொல்லுவோம் ஈஸி, காரணம் என்ன, ஜீசஸ் டைட் ஃபார் யூ ஆன் தி கிராஸ் என்று சொல்லுவோம். உண்மைதான், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதை எளிது என்று சொல்லாதீர்கள். ஏன்னா எப்ரி ஆக்கியும் சொல்லுவார், நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு பின்னால் அடையாளங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, பலத்த செய்கைகள் இருக்கிறது, பரிசுத்தாவின் வரங்கள் அதுல இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சாட்சி காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமா? இந்த ரட்சிப்பை குறித்ததான கவலை எனக்கு வேண்டும். நான் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறவன் என்றால் எனக்கும் ரட்சிப்பை அனுபவியாதவனுக்கும் வித்தியாசம் என்னையா? அவனும் காசுக்காக ஓடுகிறான், நானும் காசுக்காக ஓடுகிறேன், என்ன வித்தியாசம்? அவனும் போட்டி போடுகிறான், நானும் போட்டி போடுகிறேன், என்ன வித்தியாசம்? ஐயா, ரட்சிப்பை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கும் போது உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கின்றார்களா? என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கின்றார்களா? இயேசுவை பார்த்தபோது அருமையாய் துளிப்புவை குறித்து நாம் பார்க்கும்போது புற ஜாதிகளை, கிரேக்கர்களை கொண்டு போய் கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு போய் விட்டார். ஏனென்றால் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார்கள். இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் இருக்கிற ரட்சிப்பு மற்றவர்களுக்கு அது சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறதா? கிறிஸ்துவண்டைக்கு அதை இழுக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதை குறித்ததான கவலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு நாள் சம்பவம் என்று எண்ணிவிட்டு அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படி உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள் அமைய வேண்டும். கவலையோடு இருப்போம். ஆண்டவரே, நான் ரட்சிப்புக்குரியவனாக வாழ்கிறேனா சுவாமி? இந்த நாளில் நான் பேசின வார்த்தைகள் ரட்சிப்புக்குரியவனாக நான் பேசினதாக இருக்கிறதா? ஆண்டவரே, நான் செய்த காரியங்கள் கர்த்தரிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். என்ன, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தது ஆச்சரியம், அற்புதமாக தந்திருக்கிறாங்க. அதை குறித்த கவலை நமக்கு வேண்டும். மூன்றாவதாக ஆடுகளுக்கான கவலை. யோவான் சுவிசேஷம் 10:12-13 இயேசு கிறிஸ்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், ஆடுகளை குறித்த கவலை யாருக்கு இருக்குமாம்? கூலியாளுக்கு இருக்காதாம், கூலியாளுக்கு இருக்காதாம். இன்று நான் ஒரு கூலிக்காக இந்த இடத்திலே ஊழியத்திலே இருப்பேனே ஆனால் மந்தை குறித்ததான கவலை எனக்கு இருக்காதாம். பெற்றுக்கொள்ளுகின்ற ஆதாயத்தை வைத்துக் கொண்டு போய்கொண்டே இருப்பேனாம். ஆண்டவர் அழகாக்க சொல்லுகிறார், ஆனால் ஆடுகளை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். எனவேதான் என்னுடைய மனதில் ஊழியம் என்று சொல்லும் போது நான் எப்போதுமே இந்த ஸ்மால் குரூப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மால் குரூப், இன்னைக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒரு டீம், சண்டே ஸ்கூல் ஒரு டீம், இப்படி நிறைய ஸ்மால் குரூப்ஸ் வேணும். இந்த சின்ன சின்ன குரூப்புகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்ம செய்கிறோமா என்று யோசித்துக் கொள்ளுங்களேன். 5 பேர் ஒரு குரூப்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த 5 பேர்ல ஒரு ஆள் இன்னைக்கு வரல, இன்னைக்கு காணோம், அப்படியானால் அவர்களை குறித்ததான கவலை நமக்கு இருக்க வேண்டும். வாட் ஹேப்பன், என்ன ஆயிற்று? நம்முடைய திருச்சபையில கூட ஒருவேளை 3 வருடங்கள் தான் நம்முடைய திருச்சபையினுடைய நாட்களாக இருக்கின்றது, ஆனாலும் கூட எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லாமல் போகிறார்கள் இல்லையா? விசாரிக்கிறோமா? ஆடுகளை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ கூலி ஆளாக இருந்தால் நீ அதை பற்றி கவலைப்பட மாட்டே, ஆனா நீ ஒரு மெய்ப்பனாக இருப்பேன்னா நீ நிச்சயமாக கவலைப்படணும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிற விசுவாசிகளை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். பாருங்க, 4வது வேதத்தில் பார்க்கப்படுகிறது என்னவென்றால் யோசேப்பின் தீங்கை குறித்த கவலை. இதை நான் திருப்பி சொல்லும் போது என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்கள் சொந்த சகோதரர்களை குறித்ததான கவலை. யோசேப்பை குறித்து வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38-39 அதிகாரங்களை வாசிக்கும் போது 10 சகோதரர்கள் பல நாட்கள் சாப்பிடுவதற்கான தின்பண்டங்களை சுமந்து கொண்டு ஒரு பிள்ளையாண்டான் செல்லுகின்றான். ஒரு பிள்ளை அவனுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன்களுக்காக பல நாட்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை, 10 பேர் சாப்பிடுறதுக்கான பொருட்களை அவன் சுமந்து கொண்டு செல்லுகின்றான். அவன் கொண்டு போன பொருட்களை சாப்பிடும் போது பிள்ளையாண்டானை குழியிலே போட்டு விட்டார்களே. என்னிடத்துல நிறைய பலவீனங்கள் உண்டு. நான் ஒரு யோகியனாக நான் உங்களோடு பேசவில்லை, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன். நான் என் சகோதரனை குழியிலே போட்டுவிட்டு அவன் கொண்டு வந்த சாதனங்களை சாப்பிடுவேனே ஆனால் நிச்சயமாக நான் யோசிப்பேன். என்னுடைய விசுவாசத்தில் நான் உங்களோடு சொல்லவில்லை, மனிதாபிமானத்தில் சொல்லுகிறேன். என் தம்பி அவனை நான் பிடிச்சு கிளியில போட்டுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை நான் சாப்பிடணும்னு சொன்னா எவ்வளவு எனக்கு ஒரு இருதய கடினம் எனக்கு இருக்கணும் பாருங்க. இவங்க அதை செய்தாங்க. அது ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகாக சொல்லுவார், உன் சொந்த சகோதரன் கஷ்டப்படும் போது, உன் சொந்த சகோதரன் அழுது கொண்டிருக்கும் போது, உன் சொந்த சகோதரன் பஞ்சத்தினாலே வாடும் போது, உன் சொந்த சகோதரன் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கும் போது, உன் சொந்த சகோதரன் நீ அனுபவிக்கின்ற எந்த நன்மையும் அனுபவியாமல் இருக்கும் போது நீ நினைக்கிறாய் தங்க கட்டில்களின் மேல் படுத்துக்கொண்டு மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி, யார போல பாடுறது, தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிற என் சகோதரனை குறித்ததான கவலை அற்று நான் இருப்பேனே ஆனால் என்னுள் கிறிஸ்து இல்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நிலைமையில் இருப்போமே ஆனால் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் சகோதரன் அவன் படிக்காதவனோ அவன் ஊதாரித்தனமாக வாழ்ந்தவனோ எவனாக்கிலும் இருக்கட்டும், அவனை குறித்த ஒரு கவலை எனக்கு இருக்கிறதா? ஒருவேளை யோசிப்பை போல என்னை பத்தி அப்பாட்டு கொண்டு போய் போட்டு கொடுத்துருக்கலாம், ஒருவேளை அப்பா இவன் தான் இவ்வளவு துன்பத்துக்கு காரணம்னு ஒரு அப்பாட்ட சொன்னவனாக இருக்கலாம். ஆனால் இன்று அவனுடைய நிலைமை கஷ்டம், அவன் இன்றைக்கு பட்டினி கிடக்கின்றான், அவனுக்கு இன்றைக்கு தீமை இருக்கின்றது, அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தங்க கட்டல்கள் தேவையில்லை, மஞ்சங்களிலே சாதனிப்பது வேண்டாம், கீத வாக்கியங்களை வாசித்து விட்டு மதுபானங்களை குடித்துக் கொண்டு எத்தனையோ விதமான தைலங்களை பூசிக்கொண்டு வாழ்வதற்கான காலம் இது அல்ல. சகோதரர்களை குறித்ததான கவலை நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, எத்தனை பேர் நம்முடைய சொந்த சகோதரர்களை குறித்து கவலைப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த சகோதரர்கள் சகோதரிகள் முக்கியமானவர்கள், அந்த கவலை நமக்கு வேணும். 5வது ஆண்டவர் இன்னொன்றை சொல்லுகிறார், பவுல் மூலமாக 1 கொரிந்தியர் 12:25 சொல்லுகிறார், உங்களுடைய சக விசுவாசிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். நான் இந்த திருச்சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன், எனக்கு கூட ஒவ்வொருவரும் கடந்து போகிற பாதைகள் தெளிவாக எனக்கு தெரியவில்லை, தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் உண்டு. சிலருக்கு ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கும், சுகவீனங்கள் பலவீனங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கும், நீங்க பகிர்ந்து கொள்ளாவிட்டால் எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசி அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டும். இது வந்து இந்த ஸ்மால் குரூப் கான்செப்ட்ல ரொம்ப அருமையா இருக்கும் பாத்துட்டீங்க. எப்படின்னா ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒருத்தன் வரல, விசாரிக்கிறீங்க, உங்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அந்த சகோதரனோ சகோதரியோ தங்கள் நிலைமைகளை சொல்லுவாங்க. ஊழியக்காரன்ற முறையில நீங்க என்னோடு பகிர்ந்து கொள்வீர்களே ஆனால் அதற்காக நாம் ஜெபிக்கலாம், திருச்சபையை சக விசுவாசிகளை குறித்த கவலை நமக்கு வேணும். நிறைய திருச்சபைகளை பகிர்ந்த மெகா சர்ச்ல உள்ள ஒரு டிராபேக் என்னன்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பத்தி மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம சர்ச்சினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு சொன்னா, 30 குடும்பங்கள் இருக்குமான அந்த 30 குடும்பங்களையும் பற்றி எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்படுகிறோமா? கவலை வேணும், கவலை வேண்டும். சரி, அடுத்தபடியாக பாருங்க, இந்த கவலைகள் வந்தபோது பக்தர்கள் செய்த காரியங்கள் ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தாவீது தன்னுடைய கவலையில என்ன செய்தார், கவலையில என்ன செய்தார்? அபிமேலேக்கு முன்னால வேஷம் மாறி காணப்படுகிறார். தாவீது பைத்தியக்காரன போல அவர் காணப்படுகிறார். இப்போது தாவீது ராஜா கிடையாது, ஒரு வாலிபன். அப்கோர்ஸ் ஒருவேளை ஒரு 26 வயசு இருக்கும்னு வச்சுடுங்களேன், 26 வயது ஒரு தாவீது. இந்த 26 வயது தாவீது வந்து அபிமேலேக்கு முன்னால வேஷம் மாறி காணப்படுகிறான். அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தை எழுதும் போது சொல்லுகிறார், நிச்சயமாக அபிமேலேக்கு என்னை கண்டுபிடிப்பானே, ஆனால் நான் சவுலுக்கு கொடுக்கப்படுவேன், சவுல் என்னை கொன்று போடுவான். கவலை இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, அதனால்தான் வேஷம் மாறினேன், அதனால்தான் ஒரு பைத்தியக்காரனை போல நான் காணப்பட்டேன். ஆனா நான் அந்த நேரத்தில் செய்தது, என்னுடைய கவலையில் நான் செய்தது என்னன்னா, தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகள்ல அநேக நேரங்களில் நமக்கு முன்பாக வருவது மேல் அதிகாரிகள், நண்பர்கள், பெரியவங்க, பண உதவி செய்கிறவங்க, இவங்க எல்லாம் முன்ன வரும்போது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவர் மாறாதவர். தாவீது சொல்ல, நான் கர்த்தரை தேடினேன். அடுத்து கவனிங்க, 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார், அவரை நான் என்ன செய்தேன், நோக்கி பார்த்தேன். எத்தனையோ பேர் தாவீது பார்த்திருக்கலாம், அவனுடைய படை வீரர்களை பார்த்திருக்கலாம், நிறைய பேர் பார்த்திருக்கலாம், ஆனா சொல்றாரு, என் கர்த்தரை நோக்கி நான் பார்த்தேன். திருப்பி சொல்ற 6வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அருமையான தேவனுடைய, உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் வரும், கவலைகள் வராமல் யாரும் இருக்க முடியாது. கவலைகள் வரும்போது தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் அவரை நோக்கி பார்த்தேன், நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்தபடியாக பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில கவலை இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பவுல் அழகாக சொல்லுவார். 2 கொரிந்தியர் 1:8-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல அவர் பிரயாசப்பட்டதை சொல்லுவார். வருத்தம், உபவாசம், கண்விழிப்பு இவையிலெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார், சகோதரரே, ஆசியாவில் எனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்க அறியாதிருக்க எனக்கு மனம் இல்லை. காரணம் என்னன்னா, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுல் தான் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கர்த்தர் அவர் சோதிக்கும் போது நம்முடைய பலனுக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டார், சோதனையை தரமாட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். நான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு இருந்தது இருந்தது. 9வது வசனத்துல சொல்றாரு, அப்போது நாங்கள் எங்களிடத்துல நம்பிக்கை வைக்கல, எங்களிடத்துல நம்பிக்கை வைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகும், ஆனால் தேவனிடத்துல நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், என்னன்னா, மரித்தோரில் இருந்து நம்மை எழுப்ப வல்லமையாயிருக்கிற அவரை நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன், கவலைகள் நமக்கு வரும், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் உண்டு வரும்போது கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். 3வதாக, இயேசு கிறிஸ்துவின்டத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். மற்ற 26:37-39 வரையிலும் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார். வியாகுலம், துக்கம், 3 பேரை கூப்பிட்டுட்டு போய் அவர் வந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம், எப்படிப்பட்ட துக்கம் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தார், என்னுடைய இரட்சகர், அவர் என்னை மீட்டவர், அவர் என்னுடைய இரட்சனுடைய கொம்பு அவர். அவர் முகம் குப்புற விழுந்து, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜபம் பண்ணினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜபம் முக்கியம். உங்களுடைய கவலைகள்ல ஜபிக்கிறீர்களா? ஜபிக்கிறோமா? கவலை ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. கவலைகள் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வரும், துக்கம் வரும், வியாகுலம் வரும், போராட்டங்கள் வரும். வரும்போது ஜபிக்கிறோமா? ஜபிக்கிறோமா? கடைசியாக வேத புஸ்தகத்துல ரெண்டு காரியம் நீங்களும் நானும் செய்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று பிலிப்பியர் 4:6-7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை பரிசோதித்து பார்த்தவன், அதனால் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் இதை செய்து பாருங்க. கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது முழங்கால நின்று, எனக்கு 58 வயது வரையிலும் என்னை நடத்தினவரை நினைத்து, அவர் என்னை நடத்தின பாதைகளுக்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த கவலைக்காக ஜெபிக்க போனீங்களோ அந்த கவலைக்காக ஜெபிக்கவே மாட்டீங்க. ஏன் ஜெபிக்க மாட்டீங்கன்னா, இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்தது இந்த தூசி செய்ய மாட்டாரா? கர்த்தர் உங்கள் மேல் என்மேல் விசாரணை உடையவராக இருக்கிறார். நீங்க குழியில் விழுவதற்கு முந்தி அவர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, பிசாசு உங்களை என்ன என்ன சொல்லுவான்னு சொன்னா கத்தர் என்ன செய்தாருன்னு கேட்பான். ஆனா நீங்க முழங்கால நின்று கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இது நேரிட்ட போது என்னை தாங்கினவர் நீர் அல்லவா? என்னுடைய வியாதி இல்ல, என்னை தப்புவித்தவர் நீர் அல்லவா? எத்தனை முறை பண கஷ்டங்களினால கஷ்டப்பட்ட போது என்னை அற்புதமா வழி நடத்தினவங்க நீங்க இல்லையா? எல்லாரும் என்னை கைவிட்ட போது என்னை கரம் பிடித்து நடத்தினவங்க நீங்க இல்லையா? ஒவ்வொன்னா நீங்க சொல்லி பாருங்க. அதான் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபம். இந்த ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தை எச்சரிப்பாக சொல்லுகிறேன், தயவு செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லாதுங்க. எதுக்கு ஸ்தோத்திரம் அதை சொல்லுங்க. எனக்கு கல்வியை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. என்னுடைய வியாதியில் என்ன தாங்க நீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரிட்ட ஆபத்துல என்னை தப்புவித்தீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக எதிராளிகள் கண்ணிகள் வைத்த போது என்னை தப்புவித்தீங்க, ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், எதற்கென்று சொல்ல மாட்டோம். ஆனா பவுல் அழகாக சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபம், ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதல். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும் போது கவலைகள் நிச்சயமாக நம்மை விட்டு மாறி போகும். நேற்றைய தினத்துல ஆண்டவர் செய்ததை மறந்துடுறோமே அம்மா, நேற்றைய தினம் கர்த்தர் எனக்கு செய்ததை மறந்து விடுகிறோமே. இல்ல, மறப்பது சரியல்ல, அதை நினைத்து பார்ப்போம். கடைசியாக இன்னொன்று, 1 பேதுரு 5:6-7 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. உங்க காலம் நாளைக்கு என்று நீங்க நினைக்கலாம், ஆனா ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களில் அநேக விதமான கவலைகள் உண்டு தகப்பனே, ஆனாலும் எங்களுடைய சரீரத்தை குறித்த கவலை, உலகத்தின் காரியங்களை குறித்ததான கவலை ஆண்டவரே, அது பிரயோஜனம் இல்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆனால் எங்களுக்கு சில காரியங்களை குறித்து கவலை இருக்க வேண்டும் ஐயா, அது எங்களிலே இல்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. என் வியாதியை காட்டிலும் சபையை குறித்த கவலை எனக்கு இருக்க வேண்டும். என் சொந்த சகோதரனுடைய தீங்கை குறித்த கவலை எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய சக விசுவாசியை குறித்ததான கவலை எனக்கு இருக்க வேண்டும். ஆத்தும ஆதாய பணியிலே ஆத்மாக்களை குறித்ததான கவலை எனக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, நான் எதிர்த்து என்னை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு விடலாம், நான் வேஷம் மாறலாம், ஆனாலும் நான் உம்மை நோக்கி பார்ப்பேன் ஐயா, உம்மைதான் தேடுவேன் ஆண்டவரே. நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல, இதோ எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எங்களுக்கு சோதனை வந்தது, ஆனால் நாங்களோ கர்த்தரை நம்பி இருந்தோம். இயேசு கிறிஸ்து நீங்களே எங்களுக்கு ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறீங்க, ஜெபித்தீங்க ஆண்டவரே. பவுல் சொன்னது போல ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபம் எங்களிலே காணப்பட பலந்தாங்க. பேதுரு சொன்னது போல எங்கள் கவலைகளை எல்லாம் உங்களிடத்துல நாங்கள் வைக்க எங்களுக்கு பலன் தாங்க. இன்று இந்த செய்தியை கேட்ட நாங்கள் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது ஐயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு கவலைகள் வரும்போது அந்த கவலைகளிலே நாங்கள் மாண்டு போய்விடாதபடி கர்த்தரங்களை காத்துக்கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய பந்தியில் சேர இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.